பல கோடி சரீரங்களிலிருந்து நாம் மனிதனாக எப்படி உருவானோம், நாம் எந்த நிலையில் கொண்டு இந்த பிறவிக்கு நாம் வந்துள்ளோம், வினை என்றும் விதி என்றும் எத்தனை நிலைகளை நாம் சொல்லி அதன் வழிதான் பிறப்பு மனிதனாக உருவாகி வந்துள்ளோம் என்று சொன்னாலும், அது எப்படி நாம் இந்த நிலைகளுக்கு வந்தோம், இந்த நிலைகளுக்கு வந்ததனுடைய அடிப்படை, இந்த வளர்ச்சியினுடைய பரிணாமங்கள் என்ன என்பதை நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே குரு இதிலே விநாயகர் தத்துவத்தின் மூலங்களை ஆதி மூலம் என்று சொல்லுகின்றமே, விண்ணிலே தோன்றிய அந்த உயிர் பூமிக்குள் அது விஜயமானபின் அந்த உயிர் எப்படி துடித்துக் கொண்டிருக்கின்றது, அந்த உயிர் மற்ற தாவரின சத்துகளிலே விழுகும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் அடைந்து வளர்ச்சிக்கு வருகிறது என்று விநாயகர் தத்துவத்தை அன்று அகஸ்தியர் வெளிப்படுத்திய மூலமான பேருண்மைகளை, அந்த மெய்ஞானத்தை அது காரண பெயர்களோடு அந்த காரியத்தினுடைய உண்மை நிலைகளையும் காரணமாக அது வைத்த பெயர்களையும் இதில் இணைத்து இந்த உண்மைகளை, இந்த ஞானத்தை நாம் அந்த ஞான வழியிலேயே நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு ஒவ்வொன்றாக தனித்தனியாக பதம் பதமாக குருநாதர் பிரித்து இதிலே உணர்த்துகின்றார்கள். நாம் மின்னட்டாம் பூச்சி என்று பார்க்கின்றோம், அந்த ஒளிகளை அது உராய்ந்து ஒளி கற்றைகளை உமிழ்த்துகின்றது. இதுபோன்றுதான் நம் உயிர் உயிரணு என்று சொல்லுகின்றமே, அதற்குள் இந்த உராய்வும் அந்த ரெண்டு நட்சத்திரங்களுடைய சக்திகளும் வியாழன் கோளுடைய சத்தும் சூரியனுடைய காந்த சக்தி இது எல்லாம் ஒன்றாக கலந்து இந்த பூமியுடைய ஈர்ப்பிற்குள் வரும்பொழுதுதான் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த கதிரியக்க சக்திகளும் வெப்ப காந்தங்களும் வியாழன் கோளுடைய சத்தும் இது ஒன்று கொண்டு எதிர்மறையாகி அதிலே மோதலாகி துடிப்பின் நிலையாகி உராயும் பொழுதுதான் தொடர்ந்து அதிலே மின்னட்டாம் பூச்சி போன்று ஒரு வெளிச்சத்தை ஒளி கற்றைகளை உமிழ்த்தி கொண்டு அழியாத நிலைகளாகத்தான் இந்த உயிர் இங்கே விஜயமாகின்றது. ஆனால் உதாரணமாக இப்படிப்பட்ட இந்த உயிர் ஒரு செடியிலே அவருடைய மனத்திலே இது விழுகிறது என்றால் அல்லது மோதுகிறது என்றால், உதாரணமாக ஒரு கடலை செடி என்றே வைத்து கொண்டாலும் அந்த கடலை செடியிலே அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் அது ஆன்மாவாக இருக்கின்றது, அந்த மனங்கள் மீதுதான் இந்த உயிர் மோதுகின்றது. நாம் நெருப்பிலே ஒரு பொருளை போட்டோம் என்றால் அல்லது நெருப்பை ஒரு பொருளிலே காட்டினோம் என்றால் அதற்குள் இந்த வெப்பங்கள் ஊடுருவி அது இயக்க சக்தியாக உருப்பெறும் நிலையாக மாற்றத்திற்குண்டான நிலையாக எப்படி அது அமைகின்றது, இதுபோன்றுதான் இந்த கடலை செடியினுடைய மனம் இந்த உயிரிலே அது மோதிய பின் மோதல் அங்கே பிரணவமாகின்றது. இந்த கடலை செடியினுடைய மனம் இந்த உயிரிலே மோதிய பின் பிரணவமாக ஓ, இந்த கடலை செடியினுடைய மனம் உயிரிலே மோதிய பின் வெப்பத்தால் நாம் ஒரு பொருளை இணைக்கும் பொழுது அதனுடைய மனமும் அது உறைந்த நிலைகளும் அது உருமாற்ற நிலைகள் எப்படி ஆகின்றது, இது போன்று இந்த உயிரிலே இந்த கடலை செடியினுடைய மனம் பட்ட பின் இங்கே பிரணவமாகின்றது. அந்த மனமே இது அந்த சிருஷ்டிக்கு, அதாவது கண்ணுக்கு புலப்படாத அந்த உயிரும் கண்ணுக்கு புலப்படாத இந்த கடலை செடியினுடைய மனமும் சந்தர்ப்பவசத்தால் இங்கே மோதலாகும் போது பிரணவமாகி இந்த கடலை செடியினுடைய மனம் இந்த உயிருக்குள் அது இணைந்து கொண்ட பின் உறையக்கூடிய சக்தியாக ஒரு உடலாக சிவமாக இது மாறுகின்றது. ஆனால் கடலை செடியினுடைய மனம் இங்கே வினையாகின்றது. ஆனால் இந்த மனங்கள் அந்த உயிரால் அதில் இருக்கக்கூடிய வெப்பம் காந்தம் என்ற நிலையில் இதை கவர்ந்து தனக்குள் பிரணவம் ஓ, அது இயக்கமானாலும் இம், அது தன்னுடன் உரையப்படும் பொழுது இந்த கடலை செடியினுடைய மனமே இந்த வினையே அங்கே வினைக்கு நாயகனாக ஒரு புழுவாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இதை காவியத்திலே காட்டப்படும் பொழுது இந்த உடலை சிவம் என்றாலும் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்று இப்படி உருவான இந்த புழு அதற்கு முந்திய நிலைகளிலே, அதாவது இந்த உடலுக்கு முந்திய நிலைகளிலேயே அந்த உயிருக்குள் நுகர்ந்த இந்த வினைதான் அது நாயகனாக இந்த சரீரத்தை, இந்த சிவத்தை உருவாக்குவதற்கு மூலமாக இருந்தது என்பதை சிவனுக்கு முந்தியவன் என்று காட்டுகின்றார். அதை நாம் இப்பொழுது சொல்லுகின்றமே வினை என்று அல்லது விதி என்று சொல்லுகின்றமே, இது நாம் நுகர்ந்த மனங்கள்தான் உயிருக்குள் பட்டு துடிப்பாகி வெப்பமாகி பிரணவமாகி உறையும் பொழுது உடலாக மாறி, இப்படித்தான் நம் உடலுக்குள் எண்ணில் அடங்காத நாம் சுவாசித்ததெல்லாமே வினையாக சேருகின்றது, அணுக்களாக உடலாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் இந்த கடலை செடியினுடைய மனம் இங்கே புழுவாக உரு பெற்ற பின் இந்த மனமே இதற்கு ஆகாரமாக உணவாக அமைகின்றது. அந்த கடலை செடியினுடைய மனத்தை அது உணவாக உட்கொள்ள இந்த புழு விரும்புகின்றது, அந்த மனத்தையே அது சுவாசிக்கின்றது. ஆக அதை மூசிக வாகனா, எந்த மனம் இதற்குள் உறைந்ததோ அது ஞானமாக இயக்கி அதையே மீண்டும் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று தான் சுவாசித்ததே இங்கே வாகனமாக அதை அழைத்துச் சென்று இது புழு உடலை இயக்கி அதை உணவாக உட்கொள்ள செய்கின்றது. இதெல்லாம் காரண காரிய பெயர்கள். இயற்கையின் இயக்கத்தை எல்லோரும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதை காரணப்பெயர்கள் வைத்து இங்கே சுவாசித்தது எப்படி வாகனமாக அதை உணவாக உட்கொள்ள செய்கிறது என்று காட்டுகின்றார். அதே சமயத்தில் விநாயகருக்கு எலியை வாகனமாக போட்டிருக்கின்றார்கள் என்றால் தான் சுவாசித்த நிலையில் கொண்டு அது இதற்குள் இணைந்து கொண்ட பின் அதனுடைய உணர்வுகள் ஊடுருவி இதை அழைத்து சென்று அதை உணவாக உட்கொள்ள செய்கின்றது இந்த சுவாசமே, இந்த மனமே என்று இதை காட்டுகின்றார். அதே போன்று சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்று சொல்லியிருந்தாலும் சிவனின் பிள்ளை அதாவது மூத்தவன் விநாயகன் என்று காட்டுகின்றார்கள். என்றால் தனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தால் அவன் தன்னுடைய வேலைகளை தனக்கு வேண்டிய நிலைகளை செய்து கொடுப்பான் என்று, இதையெல்லாம் உடலாக சிவமாக ஆனாலும் இதற்குள் உருவான இந்த சத்து அணுக்களாக உறைந்த பின் அதனுடைய வளர்ச்சிக்கு அது எவ்வாறு கொண்டு செல்கிறது, அந்த கடலை செடியினுடைய மனமே இதற்கு ஞானமாக வருகிறது, அழைத்து செல்கின்றது, உணவாக உட்கொள்ள செய்கின்றது, இந்த சரீரத்தை வளர்க்கின்றது என்பதை விநாயகனை ஞானவான் என்றும் சொல்லுவார்கள். ஆக ஞானவான் என்றால் இந்த வினைதான் இங்கே ஞானமாக அந்த புழுவிற்கு அறிவாக இயக்கப்பட்டு, இப்போ நாம் தாவர இனங்களிலே பார்த்தமென்றால் வேப்ப மரமாக இருந்தாலும் அல்லது கடலை செடியாக இருந்தாலும் அல்லது ரோஜா செடியாக இருந்தாலும் அதனதன் சத்துகள் அதனதன் மனங்களாக அது உணவாக எடுத்தாலும் அது நுகர்ந்தாலும் வளர்த்து கொண்டாலும் அந்தந்த மனங்களை மட்டும்தான் அது நுகரும். மற்ற நிலைகளை அது தன் அருகிலே இருந்தாலும் கூட அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் இனமான தன் உணவை அந்த மனத்தை மட்டும்தான் அது எடுக்கின்றது. அதனால்தான் இங்கே ஞானவான் என்று இப்படி உருவான வினை மற்ற நிலைகளை தன் அருகிலே அது வந்தாலும் அது எடுத்துக்கொள்ளாது ஒதுக்கி தள்ளிவிடும் என்று இதை ஞானவான் என்றும் பெயர் வைக்கின்றார். இப்போ நாமும் ஒரு குணத்தை ஒரு உணர்வின் சத்தை நமக்குள் விளைய வைத்துக் கொண்டால் அந்த விளைய வைத்த சத்து மற்ற நிலைகளை தனக்குள் விடாதபடி அது தடுத்து விடுகின்றது. வேறு உணர்வுக்கு நம்மை அது அழைத்து செல்வதில்லை, அதை இயக்க மறுக்கின்றது, அந்த உணர்வை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இதை நாம் தெரிந்து கொள்வதற்கே இதெல்லாம் காரணப்பெற வைத்து உண்மைகளை ஞானிகள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். மூசிக வாகனா என்று எலியை போட்டு விநாயகருக்கு வாகனமாக வைத்திருந்தாலும் அந்த கடலை செடியினுடைய மனமே அதனுடைய ஞானமாக அறிவாக இயக்கி அதை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று அதை வழிநடத்தி சென்றாலும் கூட சந்தர்ப்ப வசத்தில் தான் நுகர வேண்டிய அந்த கடலை செடியினுடைய மனத்தை நுகர்வதற்கு மாறாக அது போகும் பாதையிலே மற்றொரு செடியினுடைய மனங்கள் இருந்தால் அதுவும் இங்கே சுவாசத்திற்கு வருகின்றது. ஆனால் சுவாசித்திற்கு வந்த பின் ஏற்கனவே அது சுவாசித்த அந்த கடலை செடியினுடைய மனம் அங்கே உடலுக்குள் ஞானமாக இருக்கும் பொழுது இப்பொழுது நுகரக்கூடிய மனம் அதுக்கு எதிர்மறையாகும் பொழுது இதை வேண்டாம் என்று வெறுக்கின்றது, ஒதுக்கி தள்ளுகின்றது. இப்படி அது தொடர்ந்து இது சுவாசித்தாலும் அது வேண்டாம் என்று விலகி சென்றாலும் கூட மீண்டும் மீண்டும் அதுபோன்ற ஒரு செடியினுடைய மனங்களை நுகரும் அது சந்தர்ப்பம் இருந்தது என்றால் இதைத்தான் மூஷிக வாகனம் என்று எலியை போட்டு காட்டுகின்றார்கள். எலி இங்கே மூஷிக வாகனம் என்று காட்டியிருந்தாலும் எலியினுடைய இயல்போ ஒரு வீட்டையோ மற்ற மண்ணுகளையோ அது தோண்டி தன் இருப்பிடத்திற்காக வலையை அமைத்துக் கொள்வது போன்று இந்த கடலை செடியினுடைய மனத்தை உணவாக எடுக்க வேண்டிய இந்த பொழு சந்தர்ப்ப வசத்தால் பெரிதொரு மனத்தை பெரிதொரு செடியினுடைய மனங்களை நுகர நுகர அது வேண்டாம் என்று ஒதுங்கி செல்ல செல்ல ஆனால் சுவாசித்ததோ இதற்குள் வங்கிட்டு இந்த உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. உடலுக்குள் புகுந்த பின் அதுவும் வினைக்கு நாயகனாக கொஞ்சம் கொஞ்சமாக இது கூடி அது ஏற்கனவே எடுத்துக்கொண்ட கடலை செடியினுடைய மனத்தை அறிய விடாதபடி அதை இனம் கண்டுகொள்ள முடியாதபடி இந்த எலியை போட்டு காட்டியினுடைய நிலையில் இது வங்கிட்டு அதனுடைய செயலாக்கங்களையே மாற்றி அமைத்து விடுகின்றது. இப்படி மாற்றி அமைக்கும் பொழுதுதான் இந்த உடலை விட்டு இதற்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் அது நோயாகி இது பெரிய சந்தர்ப்பங்கள் வருகின்றது. என்றால் இதெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள் எப்படி இந்த வினைகள் மாறுகின்றது, வினைக்கொப்ப சரீரங்கள் எப்படி மாறுகிறது, அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை இதை ஒருநாள் இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டி பாம்பு தவளையை பார்த்து அதை உணவாக உட்கொள்ள விரும்புகின்றது, தவளையோ வண்டுகளை உணவாக உட்கொள்ள விரும்புகின்றது. இப்படி அது அது தனக்கு வேண்டிய உணவுகளை அது சுவாசித்து அது உணவாக உட்கொண்டு அதன் வழி தன் சரீரத்திற்குள் இந்த சத்துக்களை சேர்த்தாலும் அந்த வண்டினுடைய உயிரான்மா தவளையினுடைய உணர்வுகளை கவர்ந்து அதை வலுவாக்கி அதன் வழி தவளையாக மாறுகின்றது. ஆனால் தவளையினுடைய உயிரான்மாக்களோ பாம்பினுடைய அது உணவாக உட்கொண்டு அதனுடைய ஈர்ப்பிற்குள் சென்ற பின் அது பாம்பாக பறக்க நேருகின்றது. இப்படித்தான் இந்த வினைகள் அது நாயகனாக மாறி அது விளைந்த நிலையில் கொண்டு எண்ணில் அடங்காத சரீரங்களாக வினைக்கு நாயகனாக இப்படி ஒவ்வொன்றாக அது உட்கொண்ட நிலைகள் அதற்கு இறையானாலும் மூசிக வாகனம் அதில் வலிமைமிக்க உணர்வுகளை சுவாசித்தது அந்த மனம் அந்த சத்து அடுத்து சரீரமாக நாயகனாக இந்த வினைகளே அது தொடர்ந்து அமைகின்றது. நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம் என்று ஞானிகள் காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் அசைவம் சைவம் முதலிலே கடலை செடியிலே ஒரு பெற்ற அந்த புழுவோ அதனுடைய மனம் அந்த தாவர இனத்தை உணவாக உட்கொண்டு அதையே வாழ்நாள் முழுவதும் அது சுவாசித்திருந்தாலும் இதுபோன்று பெரிதொரு செடியினுடைய மனங்களை விஷமான செடியினுடைய மனங்களை அதிகமாக அது சுவாசிக்க நேர்ந்தால் இந்த விஷத்தன்மைகள் அதற்குள் ஊடுருவி அந்த சரீரம் அப்பொழுது அது உடலை விட்டு பிரிந்தாலும் இந்த விஷத்தினுடைய சக்திகள் அதற்குள் ஊடுருவி அதற்கு தகுந்த மாதிரி அதையும் உணவாக உட்கொள்ளும் உயிரினமாக அடுத்து வளர்ச்சிக்கு வருகின்றது. இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஒரு பால் சத்தானது என்றாலும் அதில் விஷம் பட்டுவிட்டால் அதை குடித்தால் மயங்கி செய்து விடுகின்றது. ஆனால் அந்த விஷத்தை நாம் சிறுக்க வேண்டுமென்றால் அதில் பல எண்ணில் அடங்காத குடம் பால்களை விட்டம் என்றால் அந்த விஷம் குறைந்து விடுகின்றது. ஆனால் அந்த விஷமே இதற்குள் வலுகொண்டதாக மாறி அந்த பாலினுடைய சத்தை வீரியமாக இயக்குவதற்கு உதவி செய்கின்றது. அதே போன்று குருநாதரை தெரியப்படுத்துவதற்கு இந்த பாலிலிருந்து நாம் எடுக்கக்கூடியதான் அதனுடைய வீரிய சக்தி நெய். ஆனால் அந்த நெய்யை நாம் அளவுடன் சேர்த்தால் நமக்குள் சுவையும் கூடும், நமக்குள் ஆற்றலும் பெருகும், நமக்கு சக்தியாகவும் வரும். ஆனால் அதே நெய்யை அதிகமாக உட்கொண்டால் நம் உடலிலே அது வயிற்றாலையாக போய் நம் உடலுக்குள் நோயாக மாற்றி விடுகின்றது. என்றால் அந்த பாலிற்குள் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை அடக்கமாகும் பொழுதுதான் நெய்யாக மாறுகின்றது. ஆனால் அந்த விஷத்திற்குள் அதாவது அந்த நெய்க்குள் அந்த விஷம் அடங்கினாலும் அது வீரிய சத்தாக இயக்கி காட்டுகின்றது. அது நம் உகந்ததாக ஆற்றல் மிகுந்ததாக வளர்ப்பதற்கு உதவுகின்றது. ஆனால் அதை அதிகமாக உட்கொண்டோம் என்றால் அந்த விஷத்தினுடைய இயக்கங்கள் நம்மை செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆக இந்த அசைவம் சைவம் என்ற நிலைகளை இந்த விஷத்தினுடைய ஆற்றலுடைய தன்மைகள் எப்படி இயக்குகிறது, தாவர இனத்தை மட்டும் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகள் எப்படி, பின் அதிலிருந்து மாறுபட்ட விஷமான உணவில் உட்கொண்டால் அது அடுத்து அது மற்றொன்றை நகர்ந்து சென்று அதனுடைய உணர்வுகளை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றது. இது அசையாத உணர்வாக தாவர இனங்களை உணவாக உட்கொள்கிறது என்று அது சைவம் இது அசைவம் என்று அசைந்து செல்லக்கூடிய நிலைகளும் அசையாத நிலைகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலையிலும் சைவம் அசைவம் என்பதற்குண்டான விளக்கங்களையும் குருநாதர் இதில் எடுத்துரைக்கின்றார்கள். சைவம் அசைவம் என்று வந்தாலும் கூட இப்படி பல பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷத்தினுடைய ஆற்றல்கள் கூடி பின் அது சிறுக சிறுக குறைத்து விஷத்தை குறைத்திடும் நிலையாக நாம் நல்ல உணர்வுகளாக பெற்று அதன் வளர்ச்சியிலேதான் இந்த மனிதனாக வளர்ந்து வந்துள்ளோம். இந்த மனிதனாக வளர்ந்து வந்த நிலையில் நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய அனைத்தையுமே வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய நஞ்சின் தன்மைகளை அகற்றிவிட்டு நமக்குள் தெளிந்த நிலையாக அதை நாம் உணவாக உட்கொண்டு பழகி வருகின்றோம். ஆக சைவம் என்ற நிலையில் கொண்டு முதலிய தாவரின உணர்வுகளை எப்படி அது உட்கொண்டு அதனுடைய வளர்ச்சிக்கு வந்ததோ, இதுபோன்று நாமும் இங்கே சுத்தமான நிலைகள் கொண்டு மீண்டும் இன்னொரு உடலுக்குள் வித்திடும் நிலைகளாக நமக்குள் உருப்பெறாத வண்ணம் சுவைமிக்க நிலைகளாக உருவாக்கி படைத்து நாம் அடுத்த நிலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இங்கே காட்டப்படுகின்றது. ஆனாலும் இதுபோன்று இதற்கு முன் நாம் வளர்ச்சி வந்த நிலைகள் பார்த்தோம் என்றால், சைவம் என்றாலும் அசைவம் என்றாலும் அங்கே வலுவான உணர்வுகளை தனக்கு வேண்டியதற்காக அது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைகள் வலுவானது வலுவற்றதை தாக்கும் பொழுது இந்த வலுவற்றது மீண்டும் அந்த வலுவான உணர்வில் நுகரப்படும் பொழுதுதான் அது சைவம் அசைவமாக அது மாறி அதனுடைய வளர்ச்சிக்கு வருகின்றது. இப்படியெல்லாம் மாறி வந்தாலும் நாம் இந்த மனித நிலைகள் பெற்ற பின் இந்த அசைவம் என்ற நிலைகள் இதை மாற்றி அமைத்து மீண்டும் இன்னொரு நிலைகளுக்கு இன்னொரு உடல்களுக்கு வித்திரும் நிலைகளுக்கு செல்லாதபடி தீமை வென்ற அல்ஞானியல் உணர்வை நாம் இதை நுகர்ந்து வேகா நிலை ஆக எத்தகைய நிலைகளும் நாம் உணவாக உட்கொள்வதை நாம் எப்படி வேக வைத்து அதில் பல நிலைகளை போட்டு நாம் நமக்கு உகந்ததாக நாம் மாற்றிக்கொள்கின்றோம், அதான் படைக்கக்கூடிய சக்தி முழு முதற் கடவுள் என்று மனிதனை சொல்வது. இதுபோன்று அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே தீமைகளை வென்று உணர்வு வழியாக மாற்றிச் சென்ற அந்த அருள்ணர்களை நாம் நுகர்ந்தோம் என்றால் அது சைவம். நம் உயிரோடு ஒண்டி பெரிதொரு நிலைகளுக்கு எத்தகைய தீங்குகளும் விளைவிக்காது, பெரிதொரு நிலைகளை உணவாக புசிக்கும் அந்த நிலையில் இல்லாதபடி அனைத்துமே ஒளியாக மாற்றின் மலையாக நாம் பரிணாம வளர்ச்சியில் வளர்ச்சியினுடைய பாதையில் நாம் கொண்டு செல்ல வேண்டிய முறைகள் அது என்ன, அது எந்த வழியிலே நாம் வந்திருக்கின்றோம், எந்த வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஞானிகள் காட்டிய நிலையை கூட நமக்கு இதில் தெளிவாக உபதேசித்து அருள்கின்றார்கள்.
நாம் மீண்டும் எப்படி மனிதனானோ என்ற நிலையை திரும்பி முதல்ல நாம் எப்படி மனிதனானோ என்ற நிலையை சிந்தித்து செயல்பட்டு இந்த மனித நிலையை உருவாவதற்கு ஓர் புழு ஓர் உயிரணு தாவரின சத்தை எந்த சத்தினை அது நுகர்ந்ததோ அந்த நுகர்ந்து கொண்ட நிலைகளுக்கொப்ப அந்த உயிருக்குள் அந்த சாவர் என சத்து ஓ என்று பிரணவமாகி இம் என்று பிரம்மம் சிருஷ்டி ஆகின்றது. ஆக அது உடலாகும் போது சிவன் ராத்திரி, இந்த உயிரின் நிலைகள் துடிப்பாகும் போது மின்னட்டாம்பூச்சி போல நம் உயிரின் துடிப்பின் நிலைகள் மின்னிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த மின்னலின் ஈர்ப்புக்குள் ஓர் செடியின் சத்தை, உதாரணமாக இன்று ஓர் கடலை செடியின் சத்தை இந்த உயிரணுக்குள் இருக்கக்கூடிய காந்த புலன் அந்த இயக்கத்துக்குள் தன் அருகிலே இருக்கும் கடலை செடியின் மனத்தை அது நுகர்ந்து அது உயிருக்குள் பட்டவுடனே அந்த மனத்தை நமது உயிர் அந்த உயிர் ஜீவன் தர செய்கின்ற இருக்கு பேர்தான் ஓ பிரணவம். கடலை செடியின் மனம் இந்த உயிருக்குள் ஈர்க்கப்படும் போது அந்த உயிரின் தன்மை போல உயிர் எப்படி துடிக்கின்றதோ இதை போல கடலை செடியின் மனம் அது இயங்க தொடங்கி விடுகின்றது. இதுதான் ஓ அந்த உணர்வின் சத்து இந்த உடலுடன் அந்த உயிருடன் உறைந்துவிடும் போது இதற்கு பேர் சிவம். ஆக நாம் எந்த கடலை செடியின் நிலையை இந்த உயிர் சுவாசிக்கும் போது அது பிரணவம் ஜீவனாகின்றதோ அதான் பிரணவத்துக்குரியவன் விநாயகன் என்பது. ஆக சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். ஆக நாம் உடல் சிவன் உடலாவதற்கு முன் இந்த கடலை சக்தி செடியின் சத்துதான் நமக்குள் உயிருக்குள் பற்றுடனே பிரணம் ஜீவனாகின்றது. ஆக அந்த உணர்வின் சத்து இந்த உடலிலே வினையாக சேர்க்கப்படும் போது வினைக்கின் நாயகனாக விநாயகா என்று இந்த உடலான பின் அந்த கடலை செடியின் மனம் இந்த புழுவின் உடலிலே எண்ணமாக மாறுகின்றது. ஆக அந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு நினைவு கூறும் போது இந்த உணர்வுகள் இயங்கி மூசிக வாகனா எந்த கடலை செடியின் நுகர்ந்து இந்த உடலானதோ இதை சுவாசித்து அந்த கடலை செடி இருக்கும் பக்கம் அந்த மனத்தை நுகர்ந்து அதை அந்த கடலை செடி மனமே இதை வாகனமாக இந்த புழுவை அந்த கடலை செடி இருக்கும் பக்கம் இதை அழைத்து செவந்து செல்லுகின்றது. இதான் மூசிக வாகனா. அதற்கு ஏன் எலியை போட்டார்கள் என்று இன்று நீங்கள் வினா எழுப்பலாம். ஆகவே இதை மூசிக வாகனா இங்கே நாம் அந்த கடலை செடியின் சத்து உடலாகும் போது சிவம் சிவத்துக்குள் விநாயகன் சிவனின் மூத்த மகன். ஆக தனக்கு ஒரு மூத்த மகன் என்றால் தன் சொன்னபடி தன்னுடன் இணைந்து வேலை செய்வார் எந்த நிலைகள் கொண்டு சிவனுக்கு முந்தியது இந்த மனம். ஆக அந்த மனம்தான் இது சுவாசிக்கும் போது பிரணம் பிரணவத்துக்குரியவன் விநாயகன். எந்த கடலை செடியோ அது அந்த கடலை செடியின் மனம் இந்த உடலாகும் போது இதுதான் வினை. என்னடா திரும்பி திரும்பி சொல்றேன் நினைக்க வேண்டிய, இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடட்டும். இந்த வினை எப்படி வந்து சேர்ந்ததுன்னு, அந்த வினைக்கு நாயகனாக உடலாகின்றது. அந்த உடலான அந்த நாயகன் தான் அந்த மனத்தை நுகரும்போது மூசிக வாகனா அதை செமந்து செல்லுகின்றது. அது செமந்து செல்லப்படும் போதுதான் தன் அருகிலே இருக்கக்கூடிய இன்னொரு கடலை செடியை நுகர்ந்து பார்க்கும்போது தனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி செல்லுகின்றது. இருப்பினும் இது நுகர்ந்து பார்த்த இந்த உணர்வுகள் ஜீவன் பெற்று இம்மென்று உடலுக்குள் அதே கடலை செடிக்குள் சேர்ந்து அந்த கடலை செடி மனத்துடன் சேர்ந்து விடுகின்றது. அடுத்தடுத்து மற்றதை நுகரும் போது அதை அறிந்த பின் இதற்கு அதற்கும் சேரவில்லை. இப்ப எப்படி ஒரு வேப்ப மரமோ கடலை செடியோ தன் அருகிலே மற்ற செடியின் மனத்தை விடுவதில்லையோ, இதை போல இது தனக்குள் கடலை செடியின் மனத்தை அது நுகர்ந்ததுனால் அந்த அந்த உணவாக உட்கொள்ள விடுவதில்லை. இருப்பினும் இது நுகர்ந்து பார்த்தது உயிருக்குள் பட்டவுடனே அது ஞானம் அறியவேண்டதனால்தான் விநாயகன் ஞானவான். ஆக இந்த கடலை செடியின் மனம் இந்த உயிருக்குள் பட்டு அது வினையாக சேரும் தன்னைத்து அதை அறிந்து கொள்ளும் மனம் ஞானம் அதுக்கு வருகின்றது. இது வேண்டாம் என்று ஒதுக்கி அது சுவாசித்த நிலைகள் கொண்டு தன் நிலையான உணவை உணவாக எடுத்துக்கொள்ள அந்த கடலை செடி இருக்கும் பக்கம் அது நுகர்ந்தறிந்து நகர்ந்து செல்லுகின்றது. இவ்வாறு நகர்ந்து செல்லும் போது மற்ற தன் அருகிலே செல்லும் மனங்கள் அது சிறுக சிறுக அது நுகர்ந்து இந்த உணர்வின் சத்து அதற்குள் சேர்த்து இந்த கடலை செடியின் மனத்தவையை நுகர முடியாது போது கடலை செடி தன் அருகிலே இருந்தாலும் இந்த மனங்கள் அதிகமாக கேட்கப்படும் போது கடலை செடியை பார்க்கும் போது வெறுப்பாகின்றது. இப்ப நாமும் இதை போல இந்த உணர்வுகள் வினையாக சேர்த்து இது எலி எப்படி வங்கிட்டுக் கொள்கின்றதோ இதை நுகர்ந்து பார்த்த அனைத்தும் இது வங்கிட்டு இந்த கடலை செடியின் மனத்தை அறியாத தன்மை ஏற்படும் போது இந்த கடலை செடியிலே வினையாக நாயகனாக இருந்த மனம் இதை சிந்திக்க முடியாது. தனக்குள் உணவு எது என்று தெரியாது. இது கலக்கமாகி இதற்குள் நோயாகி இதை விளைந்த ஒரு உருவாகின்றது. நாம் குழம்பு வைக்கும் போது பல சரக்கை போட்டு வேக வைக்கும் போது முதல்ல பல விதமான மனங்கள் வரும். பின் இவை அனைத்தும் சேர்ந்தவுடன் ஒவ்வொரு சுவையின் தன்மும் அதற்குள் பல ருசியின் தன்மை வரும். இதை போலதான் உணவின் எண்ணங்கள் பதிவாகி அந்த உணவின் தன்மை அது உயிர் ஆன்மாவாக மாறுகின்றது. அந்த மாறிய நிலைகள் தான் இந்த உயிரிலே வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக இன்றைய செயல் நாளைய சரீரமாக உருவாக்குகின்றது நமது உயிர். இப்படி பல மனங்கள் அது நுகர்ந்து பார்த்த இந்த நிலைதான் அது வினையாகி வினைக்கு நாயகனாக அந்த மனத்தின் தன்மை இயக்கமாகி அதை தன் சரீரமாக மாற்றிக்கொள்கின்றது. இப்படித்தான் தான் ஞானத்தின் தன்மை ஒவ்வொன்றாக நுகர்ந்து ஞானத்தின் தன்மை அடைந்து இப்போ பாம்பை தவளை பார்த்தவுடன் தவளையை கண்டவுடனே தான் அதை விழுங்க வேண்டும் என்று எண்ணத்தை சுவாசிக்கின்றது. தவளையோ இதனிடம் என்று தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுது. இருந்தாலும் தன் பசியை போக்க இந்த தவளையை விழுங்கி அது உணவாக உட்கொள்கின்றது. ஆக உணவாக உட்கொண்ட தவளையின் நிலைகள் உடலாக உணவாக உட்கொண்டாலும் தவளையின் சத்து பாம்பின் உடலாக மாறுகின்றது. ஆனால் பாம்பின் உடலாக மாறும்போது அந்த தவளையின் உயிரான்மா பாம்பின் உடலுக்குள் அது சென்று தவளையின் பாம்பு விழுங்கி அதை உணவாக எடுத்துக்கொண்டாலும் அதில் விளைந்த ரசத்தை இந்த உணர்வு கலந்து தவளையின் உயிரான்மா பாம்பின் உணர்வை சுவாசித்து பாம்பாக பிறக்கின்றது. அதே போல தவளை வண்டுகளை விழுங்கி அதை உணவு உணவாக மாறினாலும் அந்த உணவின் சத்து இதற்குள் சேர்ந்து பல நிலைகள் அடைகின்றது. அவ்வாறு அது அடைந்த நிலைகள் கொண்டு அந்த வண்டின் தசைகள் அனைத்தும் தவளைக்கு உணவாக சேர்ந்து ஆக அது வினையாக சேர்ந்து அந்த உணர்வின் சத்து அந்த தவளைக்கு ஆகாரமானாலும் அது உடல் இப்ப வண்டின் உயிரான்மா தவளின் உடலுக்குள் சென்று அதனின் உணர்வை எடுத்து கருவாகி முட்டையாகின்றது. பின் அதனை உருவான அந்த உயிரான்மா வெளிவந்த பின் தவளையின் உருவாக அது பிறக்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு சரீரத்திலையும் தான் நுகர்ந்து கொண்ட வினைகளுக்கு ஒப்ப அதை நாயகனாகி தன்னை காட்டிலும் வலு கொண்டதாக அது தனக்குள் எடுத்து இப்படி ஒவ்வொன்றிலையும் தான் விஷத்தின் ஆற்றல் கொண்ட பாம்பாக இருந்தாலும் தன் பாம்பு விஷத்தை மற்ற உயிரினங்கள் பாய்ச்சி அந்த விஷத்தின் தன்மை கொண்டு மற்ற சத்தினை ஒடுக்கி இது உணவாக உட்கொள்ளுகின்றது. இது உணவாக உட்கொண்டாலும் இந்த விஷத்துக்குள் நாம் பாலுக்குள் ஒரு குடம் பாலுக்குள் ஒரு துளி விஷம் பட்டால் அந்த விஷம் குடிப்பவரை மயங்க செய்கின்றது. அந்த ஒரு குடம் பாலுக்குள் பல ஆயிரம் குடம் பால்கள் ஊகும் போது விஷம் குறைகின்றது. ஆக விஷத்தின் தன்மை பாலுக்குள் இணைந்தவுடனே அந்த பாலின் வீரிய உணர்ச்சிகளை தூண்டும் நிலையாக மாற்றிவிடுகின்றது. ஆகவே இதை போல இந்த நெய்யின் தன்மை பாலுக்குள் மறைந்தாலும் கடும் விஷத்தின் தன்மை அடக்கப்படும் போது மிக சத்து வாய்ந்த நிலையாக மாறி அதை அதிகமாக நீங்க நெய்யை சாப்பிட்டு விட்டால் உங்களுக்குள் அந்த சத்தின் தன்மை வயிற்றால் போகக்கூடிய நிலை வரும். அளவுடன் சேர்த்துக் கொண்டால் அது சத்து உள்ளதாக மாற்றும். இதை போலதான் இந்த நஞ்சின் தன்மை, நாம் புழுவிலிருந்து அந்த நஞ்சின் ஆற்றலே இது உடலின் வலுகொண்டாலும் அது மற்றதை தன்னை காத்துக்கொள்ளும் உணர்கொண்டும் மற்றதை புசித்து புசித்து தாவர இனத்தை மற்றொன்று உணவாக உட்கொள்ள அந்த மனத்தின் தன்மை அது எண்ணமாக வர இதுதான் அசையும் பொருள், இது அசையாத உணர்வு. அசைவம் என்பது ஒரு சரீரத்திலிருந்து எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் எண்ணத்தால் இயக்கும் உணர்வுகள் பெற்ற தசைகள். சைவம் என்பது சாதாரண தாவர இல சத்தின் தன்மையை அது உணவாக உட்கொள்ளும் போது அதனின் உணர்வு கொண்டு எண்ணமாகி அந்த அந்த தாவர இனசத்தை தான் சாப்பிடும் நிலைகள் கொண்டும் அதனின் உணவு கொண்டு தன்னை காத்திடும் நிலை வருகின்றது. ஆனால் அது உணவாக உட்கொண்டாலும் அது மற்றொன்று, இதை விழுங்கிடும் நிலை வரும்போது அசைவம். எந்த தன்மையின் தன்மை இதை எடுத்துக்கொண்டதோ அந்த அசைவும் உணர்வு இதுக்குள் உட்கொண்டதும் அதற்குள் விளைய வைத்த இந்த உயிரின் தன்மை இதை கவர்ந்து இதனின் தன்மையை அது உருவாக்கி அதனின் வலுகொண்டு அது விளைகின்றது. இதனால்தான் சைவம் அசைவம். அசைவம் என்பது இன்று நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் மற்ற பொருள்களில் உள்ள நஞ்சினை வேக வைத்துவிட்டு இயற்கையின் செயலை மாற்றி நிறுத்திவிட்டு மனிதனுக்குள் உணவாக உட்கொள்ளும் நிலையில் நாம் எந்த எண்ணங்களை சேர்க்கின்றோமோ அந்த உணவின் சத்தாக அந்த எண்ணங்கள் உருவாகி அதை நமக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்கின்றோம். இதுதான் மனிதனின் நிலைகள் படைக்க தெரிந்தவன் என்று சொல்வோம். இயற்கையின் மாற்றத்தை அது நிறுத்துகின்றோம். இதுதான் விநாயகர் சதுர்த்தி. ஏனென்றால் ஒவ்வொரு செடியின் தன்மையும் அதனை உணர்கொண்டு இயக்கினாலும் மற்ற தாவர இனங்களை மற்ற உயிரினங்கள் புசிக்கப்படும் போது அசையா பொருளை அசைவத்தை அது சாப்பிடும் போது, ஆக சைவத்தை சுத்தமான நிலைகள் சாப்பிடுவதும் அது மற்ற உணர்வுடன் சேர்த்து அசைவமாக மாறுகின்றது. அந்த அசைவத்தை உட்கொண்ட இந்த உணர்வுகள் மீண்டும் இந்த உடலைகளை நாடிதான் அது உணவாக உட்கொள்கின்றது. இப்படி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மையை எதனின் நிலைகளோ இதை கொண்டு தன்னை காத்திடும் நிலைகள் கொண்டு தன்னை காற்றிலும் உயர்ந்த நிலைகள் ஏங்கி அந்த உணர்வினை தனக்குள் எடுத்து சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு நஞ்சி சிறுகச் 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 சிறுகு குறைந்து ஆக தனக்குள் ஒரு உணர்வின் தசைகளை வலுகொண்டதாக மாற்றி அதற்குள் எண்ணத்தின் தன்மையை வளர்ச்சி அடைந்தது. இதை போலதான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மனிதனாவதற்கு முன் மற்ற உயிரினங்களை தன்னை காத்துக்கொள்ள மற்றொன்றை இம்சித்து அதை உணவாக உட்கொண்டாலும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது உடலுக்குள் அதே உணர்வின் தன்மையை அது உணவாக எடுத்து உடல்கள் பரிணாம வளர்ச்சிகள் நாம் வளர்ந்து நாம் மனிதனானப்பின் இவை அனைத்தும் நிறுத்திவிட்டு நாம் இயற்கையின் தன்மை எதுவோ அது வேக வைத்தே நாம் சாப்பிடுகின்றோம். இப்ப நாம் தாவர என சத்தை நாம் வேக வைக்கும் போது அதனின் இயக்கத்தன்மை விஷங்கள் மாறி அதற்குள் சத்தான சத்தின் தன்மை நமக்குள் ஒத்ததாக மாறுகின்றது. அதே போல நாம் மனிதனானப்பின் நாம் உணவுகளை எதை படைத்தாலும் இயற்கையை விளைந்த நிலைகளை மீண்டும் உருவாகாத நிலைகள் கொண்டு அதனை சத்தை நாம் எடுத்து இயற்கையின் விளையின் தன்மையை நிறுத்திவிட்டு நமக்குள் அது உணவின் தசையாக மாற்றி நாம் எண்ணத்தை ஏற்கனவே நாம் சைவம் தாவர என சத்தை நாம் உணவாக கொண்டு அந்த மனத்தின் தன்மை கொண்டு நாம் எண்ணமாக உருவாகி அந்த எண்ணத்தின் தன்மை செடி எப்படி தன் மனத்தை காத்துக் கொள்ளுகின்றதோ இதை போல தன் மனத்தால் காத்துக்கொள்ளும் உணர்வின் எண்ணங்கள் அங்கே விளைந்து அதன் வழிகளிலேதான் வளர்ச்சி பெற்றது. இப்படி வளர்ச்சி பெற்ற நிலைகள் இன்னொன்று எண்ணங்கள் வளர்த்து கொண்ட நிலைகள் கொண்டும் மற்றொன்று எண்ணங்களை தன்னை காத்துக்கொள்ளும் எண்ணம் உணர்வுகள் வரப்பும் போது இதை இரண்டையுமே நுகர்ந்தறிந்து இந்த உணர்வின் தன்மை வினையாக ஊழ்வினையாக பதிவாகி அந்த உணர்வின் ஈர்ப்புக்குள் தான் ஒன்றை ஒன்று கொள்ளும் போது அதன் உடலுக்குள் இந்த உயிரான்மா புகுந்து வலுவற்றதை வலுவானது கொன்று புசித்தாலும் வலுவற்ற நிலைகள் கொண்டு அதனின் என்ன வழி பதிவு செய்து அதன் உடலுக்குள் புகுந்து அதனின் ஆற்றலாக விளைகின்றது. நான் உங்களுக்கு விஞ்ஞான தத்துவத்தை கொடுக்கிறோம் என்று அல்ல, இது பௌதீகம் அல்ல, மெய்ஞானிகள் காட்டிய இந்த நிலைகள் இந்த உணவின் ஆற்றலால் நாம் மாறி வந்த நிலையைத்தான் அந்த மெய்ஞானிகள் தெளிவுற காட்டப்பட்டு அதை நாம் இன்று ஒவ்வொரு கோயில்களையும் தெய்வங்களுக்கு முன் வாகனங்களை வைத்திருப்பார். ஆகவே ஒவ்வொரு குணத்தை எதை முன்னணியிலாக வைத்ததோ கணங்களுக்கு அதிபதி. ஒவ்வொரு சரீரத்திலும் எதை குணங்களை அதிகமாக முன்னணியிலே வைத்து அது காட்டிட்டதோ அதன் வழி அதிபதியாக இந்த உணர்வுகள் கலந்து அதற்கு தகுந்த மனத்திற்குள் ஈர்க்கச் சென்று நாயாகவோ யானையாகவோ பூனையாகவோ எலியாகவோ பாம்பாகவோ வளர்த்தது. இன்று பாம்பின் தன்மையை இன்று கிரணம் கொட்டி அது விழுங்குமையானால் ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு பாம்பின் உயிரான்மா கிரடனை எண்ணி அதன் உணர்வுக்குள் இருக்குள் சுவாசித்து இது ஊழ்வினையாக பதிவு செய்து கிரடம் கொத்தி சாப்பிடும் போது தசை அதற்கு உணவானாலும் அதன் உணர்வு இருக்குள் பதிவாகி அதனின் நிலை கொண்டு இந்த ஆன்மா வெளியே சென்றால் அந்த கிரடன் இருப்புக்குள் சென்று அதனின் உணர்வை எடுத்து இது கருவாகி கிரடனாக பிறக்கும் நிலையாகின்றது பாம்பின் உயிராத்மா. ஆகவே இந்த வினைக்கு தக்க நாயகனாக அடுத்த உடலை பறக்கும் நிலை அடைகின்றது. இப்படியெல்லாம் நாம் வினைகளை சேர்த்து இந்த வினைக்கின் நாயகனாக நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பிரம்மாவை சிறப்பிடித்தால் நாம் தீயதை நீக்கி நாம் நல்லதை உருவாக்கும் சாப்பிடும் வினையை பெற்றவர்கள் நாம். இந்த வினையை நாம் ஆக நாம் பாலுக்குள் நஞ்சை பட்டால் அந்த நஞ்சி பாலை இயக்க விடாது, பாலின் திறனை இழப்பதோடு மட்டுமல்லாதபடி அந்த பாலை குடிக்கும் நாமும் நம்முடைய எண்ணத்தின் செயல் அனைத்தும் இழக்கப்பட்டு சிந்தனையும் இழந்து விடுகின்றோம். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை மீட்டிக் கொள்ளதான் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள்.
ஞானகுரு அவர்கள் தன்னுடைய உபதேச கருத்துக்களை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாகவும் அது உணர்வு பூர்வமாகவும் அது தெரிந்து உணர்ந்து பதிவாக்கும் நிலைகளுக்கே அது விரிவுரையாக கொடுக்கின்றார்கள். அது போன்ற விரிவுரையை கொடுப்பதாக சொல்லியே இந்த உபதேசத்தை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். உயிரின் இயக்கமும் உயிரின் இயக்கத்தால் உடல் பெறும் நிலைகளும் உடல் பெற்ற நிலையில் அது தன்னுடைய நிலைகளை வளர்க்கக்கூடிய நிலைகளையும் தெளிவாக்குகின்றார். இந்த ஒரு மிளகாயை எடுத்து எரியும் நெருப்பிலே போட்டால் அந்த நெடி வந்தால் நம்மால் அங்கு இருக்க முடியாது. எத்தனையோ தும்மல்களையும் இருமல்களையும் போட்டு நம்ம இயக்கத்தான் செய்யும். அல்லது ஒரு விஷமான நெடி காட்டிலே கலந்து வருகிறது என்றால் அதை நாம் சுவாசித்தாலே நம்மை அறியாமலே மயக்கப்பட செய்யும். ஏனென்றால் இந்த உணர்வுகள் நாம் அதை சுவாசிக்கப்பட போகும்போது உயிரிலே உயிர் தன்னுடைய அதற்குள் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகள் இயக்கத்தால் துடித்துக் கொண்டே இருக்கின்றது, வெப்பமாக்கிக் கொண்டே உள்ளது. அந்த உயிரில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய அந்த அதற்குள் இருக்கக்கூடிய பொறிகளுக்குள் நாம் சுவாசித்தது பட்ட பின்தான் இத்தனை இயக்கங்களும் நடக்கின்றது. அதைத்தான் இங்கே ஒரு கடலை செடியில் இது போன்ற விண்ணிலிருந்து வந்த ஒரு உயிரணு அது விழுகுமே என்றால் அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் அந்த கடலை செடியின் மனம் அதில் பட்டபின் ஓ அந்த உணர்ச்சிகளை அந்த நாதங்களை இப்போ நம்ம அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைத்து கீழே நெருப்பை வைத்து ஒரு நீரை ஊற்றினால் அந்த வெப்பத்தால் அது கொதித்து எப்படி சப்தங்கள் எழுகின்றதோ இதை போன்று அந்த கடலை செடியினுடைய மனம் உயிருடைய வெப்பத்தால் அதனுடைய ஓசைகளாக அங்கே கொதித்து அது ஆவிகளாக அது வெளிப்பட்டு அது அப்படியே உறைந்து அது உடலாக மாறுகின்றது. இது போன்றுதான் நாம் நம் உயிரின் இயக்கத்தையும் நுகர்ந்த உணர்வுகளை உயிர் உணர்ச்சிகளாக எப்படி இயக்குகின்றது அது அணுவாக எப்படி உறைய செய்கின்றது இது தெளிவாக்குவதற்காக வேதங்கள் சொல்லப்பட்ட மூலங்கள் இந்த ஒரு இசை இனிமையான நிலைகள் அங்கே இசைக்கப்படுகின்றது. அது சிறு குழந்தையாக இருக்கின்றது அதை கேட்டுக்கொண்டு இருக்கப்பட போகும்போது அந்த ஆனந்தமான நிலைகள் அந்த இசை இதனுடைய செவியிலே பட்டு அது தன்னை அறியாமலே அந்த குழந்தை ஒன்றுமே அறியவில்லை என்றாலும் அந்த இசை அதற்குள் சென்று அது தன்னை அறியாமலேயே அதனுடைய நிலைகளுக்கு ஒப்ப அதனுடைய உடலை அசைத்து அந்த சப்தங்களை எழுப்பி ஆடத் தொடங்குகின்றது. இதைத்தான் குழந்தை ரிக். ஆனாலும் அந்த எங்கிருந்து அந்த இசை வெளி வருகின்றதோ அது சாம அந்த அலைகளாக வருகின்றது. அது இந்த உடலுக்குள் பட்டபின் இது சுவாசிக்கப்பட்ட பின் இதனுடைய உணர்வின் இயக்கமாக மாறி ஏனென்றால் இது எதற்காக குரு சொல்லி என்றால் நம்மை அறியாமலே இந்த வாழ்க்கையில் சில நேரம் நம்ம சொல்லுவோம் எப்படித்தான் எனக்கு கோபம் வந்துச்சுன்னே தெரியல, எப்படித்தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னே தெரியல, எப்படித்தான் இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியலன்னு. இது போன்ற இயல்புகளை நம்மை அறியாமலே எத்தனை உடல் இயக்குவதாக நாம் அடிக்கடி சொல்லத்தான் செய்கின்றோம். அதுபோன்றுதான் ஒரு பொருள் திடப்பொருள் ரிக்காக இருந்தாலும் ஒரு இசை சாம அதனுடைய நிலைகள் அதனோடு நினைக்கப்பட போகும்போது அதன் உணர்வின் இயக்கமாக இந்த உயிர் ஓ அந்த உணர்ச்சிகளை எழுப்பி அதற்குண்டான இயக்கமாக எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகள் இப்படித்தான் நமது உயிர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இயக்குகின்றது. இதையெல்லாம் காரணப் பெயர்களை வைத்துத்தான் ஞானிகள் ஆதி மூலம் என்ற நிலைகளும் ஒரு செடியில் விளைந்தால் அது வித்து என்றும், அதையே இந்த உயிரணு நுகர்ந்து தனக்குள் சேர்த்து கொண்டால் அதை வினை என்றும், அந்த வினை முழுமையாக ஒரு உடலாக அமையப்பட போகும்போது வினைக்கு நாயகனாக விநாயகன் என்றும், அந்த விநாயகனாக இந்த உடல் பெற்றாலும் தன் உணவுக்காக அது தேடி அலைந்து அதனுடைய உணர்வுகளை சுவாசித்து அது செல்லப்பட போகும்போது மூசிக வாகனா என்று இப்படித்தான் அது தொடர்ந்து உருவான நிலைகள் வளர்ச்சியாகின்றது. ஆக நமக்குள் இயங்கக்கூடிய நிலைகளையும் நாம் எதை வளர்த்து கொண்டிருக்கின்றோம், எதை நாம் வளர்க்க வேண்டும் என்ற நிலைகளை நம்மை நாம் அறிவதற்கு குரு இந்த உணர்வுகளை தெளிவாக்குகின்றார்கள்.
மிளகாய் நெருப்புல போட்டா என்ன ஆகுது? நச்சு நச்சுன்னு தும்புறோம். ஒரு விஷச்செடியின் சென்னை சத்தை நாம போட்டோம்னா என்ன ஆகுது? அந்த விஷத்தின் தன்மை நுகர்ந்த பின் நம்மளுக்கு மயக்கம் வருது. நாம் கண்கூட பார்க்கிறோம். இதே போல இந்த உயிரணும் முதல்ல இந்த கடலை சத்தை அந்த செடியின் சத்தை இந்த காந்தம் இழுத்து தன் உயிருடன் மோதப்படும் போது நெருப்பில் போட்டா எப்படி அந்த சப்தம் வருதோ அதே உயிருக்குள் அந்த உணர்வின் தன்மை அந்த சப்தங்களை எழுப்புகின்றது. ஓ, இந்த உயிரின் துடிப்பால் இருக்கும் போது ஓ, இந்த உணர்ச்சிகள் அவன் உடல்ல இயக்க தொடங்கி விடுகின்றது. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே வீணையை வாசிக்க ஆரம்பிச்ச நினைச்சு காதல கேட்ட உடனே அது தையாத்தாக்கா நான் ஆட ஆரம்பிக்கும். எது இயக்குது? அந்த இசை. இது செயலிலே பற்று இந்த உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள் சுவாசித்து உயிரிலே பற்றி அந்த உணர்வுக்கொப்ப அந்த அங்கங்களை அடைய செய்து அதுக்கு ஆட தெரியுமா? ஒன்னும் அறியாத குழந்தைகளை பாருங்க, சத்தத்தை கண்ணும் இடுப்பும் கையும் காலையும் ஆட்டும். அந்த குழந்தை ஆட்டுகின்றதா? அதை பெற வேண்டும் என்ற ஆசை வரும்போதும் நுகர்ந்து அந்த உணர்ச்சிகள் இதை ஆட செய்கின்றதா? நல்ல யோஜனை பண்ணுற. அப்போ இதைத்தான் இந்த குழந்தை உடலை எடுத்துக்கொண்டால் ரிக், அதே சமயத்தில் ஒரு இசையை வைத்து வாசிக்கும் போது நாதம் வருகின்றது. சாம, இன்னும் மரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் சாம இசை. இதே மாதிரி இந்த ஓசையின் தன்மை வரப்படும் போது இசை. அப்ப இந்த இசையின் உணர்வுகள் இந்த குழந்தை நுகர்ந்து அறியப்படும் போது சுவாசிக்கின்றது. உயிரிழப்பட்டு அந்த உணர்ச்சி கொப்ப அது ஆடுகின்றது. அப்போ அந்த உணர்வை அந்த குழந்தை நுகர்ந்த பின் அந்த இசைக்கொப்ப அந்த உடலை அசைக்கின்றது. இந்த என இதெல்லாம் நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எனக்கு ஏன் கோபம் வருது, ஏன் இப்படி வருது, ஏன் சண்டை போடுறேன் என்னன்னு தெரியாம குழம்பி விட்டு ஆண்டவன் என்னை சோதிக்கிறான், எவனே என்னை செய்வனே செய்யிட்டான், இவன் என்னையே பேசுறான் அப்படி இந்த உணர்வுகள் நம்மை அல்லாதபடி நமக்குள் எத்தனை கலக்கங்கள் உண்டாகுது. இதையெல்லாம் நாம சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்ந்த இந்த கண்ணின் கருவிழி நமக்குள் பரிவாக்கியத்தில் அதை ஈர்க்கும் ஊழ் வினை என்ற வித்தாக நமக்குள் உருவாக்குகின்றது. பின் எந்த உடல் என்று வந்தது உடலை பார்த்தோமா பரிவானமோ அந்த உடலிருந்து வெளிவருவதே இந்த காந்தம். கண் கருவிழி பதிவானாலும் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் இந்த உடல்ல பதிவானதுனால் அது இழுக்கும் சக்தி வருகின்றது. அப்ப அதை நுகரும் போது அந்த உணர்ச்சி கொப்ப கோபம் என்றால் கோபமான நிலைகளில் செயல்படுத்தும், வேதனை என்றால் மயக்கப்படுறோம், ஆக சாந்தம் என்றால் அதற்கு தக்க உணர்வின் சொல் செயலாக மாறுகின்றது. அப்ப நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அது நம்மை எப்படி இயக்குகின்றது என்பதனை நான் தெளிவாக்கிறேன். ஆரி மூலம் இந்த உயிர் இந்த கடலை செடியிலிருந்து வெளிப்படும் இந்த வாசனையை இதில் உள்ள உயிரின் துடிப்பால் ஈர்க்கும் காந்தத்தால் நுகர்கின்றது. உயிர் எப்படி துடித்த பின் அதன் ஓர் இயக்க சக்தியாக இயங்குகின்றதோ இதை நுகர்ந்த பின் உயிலே பட்ட பின் ஓ, அந்த உணர்வுகள் இயக்கிய பின் அந்த உடல்ல அப்படியே ஐக்கியமாயிடு. ஓம், இப்படி அந்த புழு அது ஒரு உயிரணு, இதை உணர்வானக்கும் உடலாகின்றது. ஆதியில எதை இந்த உடலை உருவாக்குறதுக்கு மூலம் உயிர், இதுக்கு பேர்தான் விநாயகருக்கு ஆதி மூலம் என்று காரணம் தெரிவிக்கின்றார்கள். அந்த உணர்வுகள் உயிரிலே பட்ட பின் ஓம் என்று இந்த உடலாகி விடுகின்றது. இப்போ கடலை செடியில் விளைந்த வித்தனை அழுத்த இடத்தில் ஊன்றினால் அதே உணர்வை கவர்ந்து செடியாக இருந்த இடத்தில் அது வளர்கின்றது. இந்த உயிரணு அந்த கடலை செடியின் சத்தை நுகர்ந்தால் ஓ என்று இயக்கி இம் என்று உருவாகி விடுகின்றது. அந்த செடியின் ரூபங்கள் எதுவோ அதற்கு தக்க உணர்ச்சிகளும் அதற்கு தக்க உடலும் அதற்கு தக்க எண்ணங்களும் அதற்குள் தோன்றுகின்றது. இப்ப இந்த கடலை செடியின் சத்தை நுகர்ந்து உடலாகும் போது அந்த சத்து உடலோடு இணைப்பும் போது வினை, அது எதன் மனத்தை கொண்டதோ அதன் வழி மீண்டும் உயிருக்கு சென்ற பின் அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இயக்கம். அதனால்தான் செடியில் விளையிறது விற்று மனத்தால் நுகர்ந்தறியும் போது வினை இயக்கம் என்பதற்காகத்தான் ஞானிகள் அவனதன் சந்தர்ப்பத்திற்கு காரணம் தெரிவித்து அழைக்கின்றனர். இப்படி வினை என்ற நிலை ஆகப்படும்போது வினைக்கு நாயகா அந்த உடலை அது இயக்க சக்தியாக நாயகனாக அது அடைந்து விடுகின்றது. இப்ப கடலை செடியின் சற்று நாயகனாகி விநாயகா அந்த உணர்வுக்கொப்ப உடலாகின்றது. பின் இதற்கு சாப்பாடு வேணும் இல்லவா, மூஷிக வாகனா. இப்போ எந்த செடியின் சத்தை நுகர்ந்ததோ அதை சுவாசிக்கின்றது. அப்ப சுவாசிக்கு இந்த உணர்வுகள் என்ன செய்து இந்த உடலை அந்த செடி இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றதுதான் மூஷிக வாகனா. இது வாகனமாக அமைகின்றது. நாம புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாங்க, அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். முன்னாடி சாமி சொன்னாரு, என்ன விநாயகன் சொன்னாரு, இது என்னென்ன அர்த்தம் தெரியல, தலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கலாம்
நம் உயிரின் இயக்கங்களையும் நம் உடலாக உருவாகக்கூடிய நிலைகளையும் அவ்வாறு இடைப்பட்ட நேரத்தில் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அந்தந்த குணங்களுக்கொப்ப நம் உடலுக்குள் அணுவாகி மகிழ்ச்சி தோன்றுவதும் வேதனை தோன்றுவதும் சோறு வருவதும் நோயாவதும் இதை போன்ற நிலைகளை இதில் விரிவாக்கமாக உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் நமது உயிர் அதனுடைய இயக்க நிலைகளை பலமுறை நமது ஞான உறவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. இம் என்று நாம் நுகர்ந்ததை பார்த்ததை கேட்டதை அனைத்தையுமே நம் உடலாக, அதாவது அந்த சுவாசித்த உணர்வை, அந்த மனத்தின் அந்த சத்தை நமது இரத்தங்களில் அது கலக்க செய்து அது கருவாக்கி அணுவாக உருவாக்கி அது எந்த உறுப்பின் பாகம் அது அந்த இரத்தத்தின் வழி சுழண்டு வருகின்றதோ அங்கே போய் அது ஒட்டப்பட போகும்போது அந்த அணு தன்னுடைய இனத்தை உருவாக்கி அது பெருக்கக்கூடிய நிலைகளாக, இன்று எப்படி ஒரு தேனீக்கள் அது கூட்டினை கட்டி அதற்குள் தேனை சேகரித்து அது ஒரு கூட்டமைப்பாக தேன் கூடு போன்று அமைகின்றதோ, இதை போன்று நாம் நுகர்ந்த உணர்வின் அந்த சத்துகள் அந்த உறுப்பின் பாகம் அது இணைந்து ஒரு தேன் கூடை போன்ற இரண்டல் இதெல்லாம் விஞ்ஞானம் அந்த பயாலஜி என்ற நிலையில் படித்திருந்தால் அந்த படங்களை போட்டு அதை போன்று அணுக்கள் அதனுடைய செல்லுகள் அமைப்புகள் எப்படி உருவாகிறது என்று காட்டியிருப்பார்கள். இதைத்தான் குரு இங்கே உணர்த்துகின்றார். இப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது உயிர், ஏனென்றால் நம் கண்கள் அதில் இருக்கக்கூடிய கருவிழி ருக்மணி பதிவாக்கக்கூடிய திறன் பெற்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ எந்த அலைகள் எந்த மனங்கள் எந்த சத்துகள் எங்கிருந்து வெளிவந்தது சூரியனுடைய காந்த சக்தியால் கவர்ந்த அலைகளாக வருவதை அது இழுத்து நமது ஆன்மாவாக நமது நெஞ்சுக்கு முன் கொண்டு வருகின்றது. அதைத்தான் நாம் இழுத்து சுவாசிக்கின்றோம். ஏன்னா அந்த சுவாசிக்கக்கூடியதற்கு காரணம் நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் அதை இழுக்கின்றது கவர்கின்றது. கவர்ந்த நிலைகள் உயிரில பட்டு வாயில் உமிழ்நீராக கரைந்தாலும் அது சாப்பிட்டு ஆகாரத்துடன் கலக்கின்றது, ரத்தத்தில் இணைகின்றது. இப்படி இணைந்த நிலைகள் தான் இப்போது உதாரணமாக நல்ல செய்திகளையும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வுகளையும் நல்ல சம்பவங்களையும் நாம் நுகர்ந்து கொண்டே இருந்தால் அது நமது ஆன்மாவாகி நம் உடலுக்குள் சென்றால் அத்தகைய அணுக்கள் உருவாக்கப்பட போகும்போது இந்த உடலை உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு உற்சாகம், அதனுடைய அணுக்களுடைய மலம் அங்கே உடலாகும் பொழுது அந்த உறுப்புகளும்
வலு கொண்ட உறுப்பாக தீமைகள் வந்தால் அது மாற்றியமைக்கூடிய வலுவாக இயங்குகின்றது. ஆனாலும் இன்று நாம் ஒரு நண்பருடன் நெருங்கி பழகுகின்றோம். ஆனால் அந்த நண்பருக்கோ அவருடைய குடும்பத்திலும் சரி அவருடைய தொழிலும் சரி எத்தனையோ தொல்லைகள் துயரங்கள், குடும்பத்தினுடைய பல சிக்கல்கள், அதனால் பல செலவுகள் ஆகி அவர் குடும்பத்தில பல எதிர்பாராத நிலையை வரப்படப்போகும்போது நண்பன் என்ற நிலையில் நாம் பழகப்படப்போகும்போது நம்மிடம்தான் அவருடைய செய்திகள் எல்லாம் குடும்ப நடப்புகளையும் தொழில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனை நாம் சொல்லுகின்றார். நண்பன் என்ற நிலையில் இருக்கப்பட போகும்போது நீ இதையெல்லாம் என்னுடைய சொல்லாதே என்று சொல்ல முடியாது. அப்போது அவருக்கு உதவி செய்யும் நோக்குடன் அவருடைய சொல்லக்கூடிய அனைத்துமே நாம் விசாரிக்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் அந்த அவர் துயரப்பட்ட துன்பப்பட்ட வேதனைப்பட்ட உணர்வுகளெல்லாம் நாம் சுவாசிக்கப்பட போகும்போது நம் உடலுக்குள் இது இணைந்தால் அந்த மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலைகளுக்கு மாறாக வேதனைப்படும் உணர்வாக அந்த சந்தர்ப்பம் மாறுகின்றது. இப்ப வேதனைப்படும் உணர்வின் அந்த கருவாக அந்த அணுவாக அங்கே உருவாக அந்த தொகுதிகள் அங்கே பெருகப்பட போகும்போது அது வேதனையை உருவாக்கக்கூடிய அணுவினுடைய மலங்களாக அது தொடர்ந்து பெருக பெருக ஏற்கனவே நாம் நல்ல உணர்வுகளால் நல்ல மனங்களால் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலைகளால் உருவான அணுக்களுக்கு இது அதன் மேல் தன்னுடைய மலத்தை இடப்பட போகும்போது ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி இந்த வேதனை என்ற நிலையில் விஷத்தன்மையாகப்பட போகும்போது இதனுடைய தாக்குதல் தாங்காது நல்ல அணுக்கள் அங்கே அது வேதனைப்படும் நிலையாக அதைத்தான் நாம் வலி என்று சொல்லுகின்றோம். நாம் நண்பருடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு அவருக்கு உதவிதான் செய்தோம், நாம் நல்லதுதான் செய்தோம். இருந்தாலும் நாம் சுவாசித்த இந்த வேதனை ஆத்திரம் அவருக்கு ஏற்பட்ட துயரங்களை கேட்டு இப்படி கலக்கமடைந்த உணர்வு சோர்வடைந்தது செஞ்சலம் அடைந்தது சளிப்படைந்தது எல்லாம் சேர்ந்து நமக்குள் ஒரு வழியாக நோயை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இப்படி நம் உடலுக்குள் சதா சர்வகாலம் ஒவ்வொரு நாளும் எதை எதை எப்படி எப்படி சந்திக்கின்றோமோ எதை எதை எப்படி நுகர்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம் உடலில் அணுக்கள் உருவாகி அதனுடைய மலங்களாக தொடர்ந்து இது மாறிக்கொண்டே உள்ளது. ஆக நல்ல அணுக்களாக உருவாகி அதனுடைய மலங்கள் பட்டால் நம் உடல் ஆரோக்கியமாக உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கி நல்ல ரத்தமாகவும் எல்லாத்தையும் சீராக இயக்குகின்றது. ஆனால் இதில் மாறுபட்ட உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தால் அதன் வழி நாம் தொடர்ந்து அதையே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அதையே எண்ணி வளர்த்து கொண்டிருந்தால் அதற்கு தகுந்த அணுக்கள் உருவாகி அதனுடைய மலங்கள் பிறகுபடப்பும் போது வலியும் வேதனையும் சோர்வும் நம் உடலை இனம் பிரியாத நிலையில் உருவாவதற்கு காரணமாகின்றது. குருநாதர் இதைத்தான் இங்கே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினு நமது உயிர் என்ன செய்கின்றது, நம் உடலுக்குள் எப்படி அது மாற்றமடை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அன்று நடந்த அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தையும் இதில் நினைவுபடுத்துகின்றார்கள். அன்று தீவிரவாதிகள் அங்கே 100 மாடி மேல் உள்ள கட்டடத்தின் மீது அவர்கள் விமானங்கள் மூலமாக அப்பாவி மக்களை அழித்து அது தாக்க வேண்டும் என்ற நிலைகள் கொண்டு அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஆனால் செயல்படுத்தினாலும் நம்முடைய விஞ்ஞான தொழில்நுட்பம் இன்று வளர்ச்சி அடைந்திருப்பதால் அங்கே நடந்த சம்பவத்தை அடுத்த கணமே டிவியிலும் தொலைக்காட்சி மற்ற எல்லா வீட்டிலும் இது உடனே ஒளிபரப்பு செய்கின்றார்கள். ஏனென்றால் அந்த ஆண்டனா மூலமாக அவர்கள் செயற்கைக்கோள் மூலமாக உடனடியாக அதை படமாக்கி அங்கே அவர்கள் ஈடுபாடுகளுக்கிடையில் ஓலமிடுவதையும் சிரமப்பட்டதையும் உடல்கள் சிதைந்ததையும் அவதிப்படுவதையும் இறந்த நிலைகளையும் அப்படியே அவர்கள் படம் பிடித்து அங்கே ஆண்டனாக்கள் மூலமாக உடனடியாக உலகமெங்கும் பரப்புகின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது நமது கண் ஆண்டனாவாக இருந்து என்ன செய்கின்றது, அங்கே யாரெல்லாம் எப்படியெல்லாம் துடி துடிக்கின்றார்கள், சப்தமிடுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள், உடல் சிதைந்து அது எந்தெந்த அளவிற்கு அங்கே மோசமானது என்றும் அதே சமயத்தில் இங்கே விமானத்தில் சென்ற அப்பாவி மக்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக சென்றிருந்தாலும் அவர்களும் அங்கே எந்த விதமான காரணம் இல்லாமல் அவர்கள் இறக்க நேர்ந்தது என்று இப்படி தொடர்ந்து இதை போன்ற செய்திகளை நாம் அங்கே படமாக கண்கொண்டு பார்க்கப்படவும் நம்முடைய கண்ணுடைய கருவிழி அதை படமாக்கின்றது, காந்தப்படங்களை கவர்கின்றது. ஆக கவர்ந்த நிலைகள் நாமும் தவறு செய்யவில்லை. ஆனால் எங்கோ நடக்கும் சம்பவங்கள் இதை பார்க்கப்படும் போது இனம் புரியாத பயமும் வேதனைகளும் அதே சமயத்தில் இப்படி தவறு செய்வதற்கு ஆத்திரமும் கோபமும் தாக்கக்கூடிய உணர்வு இப்படி பல உணர்வுகளை நாம் சுவாசிக்க வேண்டியிருக்கின்றது. இப்படி சுவாசித்த நிலைகளை நம்ம உயிர் சும்மா விடுமா, அதை எப்படி அவர்கள் சிதைந்தார்களோ எப்படி அவர்கள் வேதனையிட்டு ஓலமிட்டார்களோ இந்த உணர்வுகள் எல்லாம் பதிவான பின் நம் உடலை உருவாக்கி அணுக்களுக்குள் இதை போன்ற அந்த சிதைவுண்ட நிலைகளும் அங்க அவதிப்பட்ட நிலைகளும் நம் உடலும் அணுவாக உருவாகி அதனுடைய மலம் உடலில் பெருகப்பட போகும்போது நம் உடலிலும் அதே அவள் எப்படி துயரப்பட்டாலோ இது பின்னாட்களில் விளைந்து நோயாக நம்ம வீழ்த்திடும் நிலையாக வருகின்றது. ஏனென்றால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இதிலிருந்து நாம் அடுத்த கடமை ஆத்மசக்தி என்ற மகர்ஷி அணுசக்தி வெற்றி இதை போன்ற தீமை நமக்குள் அணுவாக உருவாகி அதனுடைய மலம் நம் உடலை நல்ல உடலை கெடுத்திராத வண்ணம் அதை சுத்தப்படுத்தி நமது ஆன்மாவையும் நமது உயிரான்மாவையும் ஜீவான்மாவையும் தூய்மைப்படுத்தி அருள் உணர்வுகளை அங்கே பரவச் செய்து நல் ஒளியாக நல்ல அருளாக மற்றவர்களுக்கும் அதை பாய்ச்சி அந்த ஞானிகள் எப்படி தீமைகளை வென்றார்களோ நஞ்சை வென்றார்களோ இதை போன்ற நிலைகளை நம் உயிரின் இயக்கத்தையும் உடலுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் செல்ல வேண்டிய அருள் வழியையும் நாம் தெரிந்து அதன் வழி நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு இதையெல்லாம் இதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.
ஓங்கீஸ்வரா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மறித்தல் வேண்டும். உங்கள் உயிர் உங்கள் உடலுக்குள் உள்ள அனைத்தையும் இயக்கிக் கொண்டே உள்ளது. நாம் கேட்டது, பார்த்தது, நுகர்ந்தது இவை அனைத்தும் ஓ என்று உயிரைப் போலவே இயக்க அணுவாக மாற்றுகின்றது. அந்த இயக்க அணுவாக மாறிய பின் அந்த அணுவின் மலம் நம் உடலாக மாறுகின்றது. அதாவது தேன் கூடு எப்படி ஈக்களின் மலமாகி கூடாகின்றதோ இதைப்போல எண்ணில் அடங்கால பல கோடி அணுக்களின் மலமே நம் உடலும் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்பும். ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வுகள் நல்லவைகளா இருந்தால் நம் உயிர் அந்த நல்ல உணர்வினை உயிரைப் போல ஜீவணுவாக மாற்றி அதன் மலம் நம் உடலாக்கப்படும் போது உடலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வேதனை என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தால் அதையும் ஓ என்று இயக்கி அந்த இயக்க அணுவாக மாற்றி விஷத்தின் தன்மையை உருவாக்கும் அணுவாக நம் உடல் உருவாகி அதன் மலம் நம் உடலாக்கப்படும் போது அங்கே விஷத்தின் தன்மை பரவும் போது விஷத்தின் மலம் உடலாக்கப்படும் போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த மலம் விஷத்தின் தன்மை பெற்ற பின் நம் உடலே அந்த அணுக்கள் எங்கே அதனுடைய மலங்களை வெளியிடுகின்றதோ அந்த பாகம் வலி இருக்கும். நுரையீரலானாலும் சரி, கல்லீரலானாலும் சரி, தசைகளானாலும் சரி, குடலானாலும் இவைகளில் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நுகர்ந்து அறிகின்றோம். நம் உயிர் ஓய்ந்து இயக்குகின்றது. இப்ப உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீர்கள். செடிகளில் பட்டு கண்கள் வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து உயிரிலே பற்றி உணர்கின்றீர்கள். கண்ணில் பார்த்தால் போதாது, உணர்வால் அறிந்தால்தான் அந்த உணர்ச்சியின் இயக்கமாக உங்கள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகளில் இயக்கும். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி இயங்குகின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எப்படி சந்தோஷப்படுகின்றோம், எப்படி வேதனைப்படுகின்றோம், எவ்வளவு துயரப்படுகின்றோம் என்றால் இதனால் நாம் நுகர்ந்த உணர்வே நமது உயிர். நாம் நுகர்ந்து கொண்ட பின் உயிரை பற்று அதன் உணவின் அக்குணத்தின் அணுவாக நம் இரத்தங்களில் கலந்து நம் உடலாக அந்த அணுவின் மலம் உடலாகின்றது. இப்ப உதாரணமாக நாம் நண்பர்களுடன் பலருடன் பழகின்றோம், நண்பனை உயர்ந்தவராக எண்ணுகின்றோம். நண்பன் வாழ்க்கையில் அவர் குடும்பங்களில் பல கஷ்டங்கள், பல துயரங்கள், பல துன்பங்கள், நோய் என்ற உணர்வுகள் இத்தனையும் அவர் கதை கதையாக சொல்லுகின்றார். அவை அனைத்தும் காதலை கேட்டு கண்களை கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து உயிரில் ஏற்பட்டு அந்த உணர்வை அந்த அறிய முடிகின்ற உணர முடிகின்றது. அந்த உணர்ச்சியால் அதன் வழி அவருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த உணர்ச்சியில் அவருக்கு உபகாரமும் அது பரிவுபகாரமும் செய்ய வேண்டும். நண்பன் அல்லவா, ஆனால் அதை செய்து விடுகின்றோம். அவர் உடலில் சந்தர்ப்பம், குடும்ப கஷ்டம், குடும்ப தொல்லை, கடன் கொடுக்க முடியாதது, அதனால் பலர் பெற்றது, அது உணர்வு நான் வேதனைப்பட்டது இப்படி என் குடும்பத்தில் தொல்லை என்று அவர் சொல்லுகின்றார். நீங்க கேட்காம இருக்க முடியுமோ? கேட்டுதான் ஆகணும். நீ கஷம் நேர சொல்லாதே போன இருப்பாங்களா? முடியாது. அப்ப அதை நுகர்கின்றோம், உணர்கின்றோம். உணர்ச்சியா அவர் மேல எந்த பாசம் இருக்கோ அதை தகுந்த எண்ணங்களாகி நாம் சொல்லாக செயலாக சொல்லுகின்றோம், அதை செயல்படுத்துகின்றோம். ஆனா இவை உயிரை போல நம் உடலுக்குள் ஜீவ அணுவாக மாறி அவர் பட்ட கலக்கங்கள் பல உணர்வுகள் அதனுடைய அணுவாகி அதனுடைய மனம் நம் குடல்களிலோ நுரையீரலையோ கல்லீரலையோ அந்த அணுக்கள் உருவாகி அவருடைய மனமானால் அந்த உறுப்புகள் பாலாகி அங்கங்கே நம்மளுக்கு வழிவகு. இது நமது உடல் நமது என்று சொல்லுகின்றோம். நமது உடல் என்று மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் நாம் எண்ணினாலும் உங்களை மகிழ வைக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அது நுகர்கின்றேன். ஆனால் நீங்கள் வேதனை என்ற உணர்வுகள் வேதனையுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது பரிவுடன் பண்புடன் அன்புடன் நுகர்ந்து நாம் உணர்ந்து அதன்படி உங்களுக்கு செயல்பட்டால் என் உடலுக்குள்ளும் மாறிவிடுகின்ற உங்க உடல் உள்ள நிலை என் உடலுக்குள் மாறிவிடுதான் மாறி அம்மாள். அவர் உடல்ல கஷ்டங்கள் எல்லாம் நாம் நுகர்ந்தறிந்தனால் அந்த கஷ்டத்தை நமக்குள் உருவாக்கும் தாயாக அந்த நோயாக உருவாக்கும் தான் மாறி அம்மாள் என்று இப்படி காரணப்பிறவித்து நாம் நம்மை அறிந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று காட்டுகின்றன. ஏனென்றால் சூட்சமத்தில் நடப்பதை நுகர்ந்து கண்ணால் நாம் பார்க்க முடியாது. எதன் உணர்வை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வை கண் கருவியிருப்பணி நம் உடலே பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அதை கவர்ந்து நமது ஆன்மாவை மாற்றுகின்றது. நம் உயிரின் காந்தமும் அது நுகர்ந்து உயிரிலே மோதச் செய்து அந்த அவர் உடலை எதுவோ அதை இயக்குகின்றது. அந்த இயக்கி நம் உடலுக்குள் இரத்தத்தில் கலந்து போன அணுவாக மாறுகின்றது. இந்த இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதுக்கும் சுத்தப்படும் போது எந்த உறுப்பிலே இந்த வேதனை என்ற அணு சேருகின்றதோ அதை அந்த வேதனை என்ற உணர்வு இந்த மலத்தை வெளியிட்ட அந்த உறுப்புகளில் சிதைகின்றது. பின் அதிலேயே தன் இனத்தை பெருக்குகின்றது. அப்ப அந்த உறுப்புகள் விஷத்தன்மை கொண்டதாக மாறும்போது அவர் வேதனைப்பட்டதை நுகர்ந்தோ நம் உடலுக்குள் எந்த உறுப்புகளை தாங்குகின்றதோ அங்கெல்லாம் இந்த வழி வருகின்றது. யார் தப்பு செய்தது? அவர் கஷ்டத்தை சொல்லுகின்றால் நாம் கேட்கின்றோம், உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவர் கஷ்டத்தை சொல்லு நந்தனிடத்தில் ஆற்றிக்கொள்ளுகின்றான். நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அதை உணர்வு நுகர்ந்து அறிகின்றோம். நாம் உதவியும் செய்யல, நன்மைதானே செய்யறோம். அது மாறி நமக்குள் தாயாக வருகின்றோம். அவருடைய மனம் உடலாக போகும்போது அவர் வேதனை என்று சொன்னார். உறுப்புகளப்பட்ட உறுப்புகளே வேதனை உருவாக்கப்படுகின்றது. எல்லாருக்கும் நல்லது செய்தனே, உரை செய்தனே, எனக்கு இப்படி ஆண்டவன் சோதிக்கிறாங்க. நாம் என்னை ஈசனாக இருந்து உருவாக்குவதும் அந்த உணர்வின் தன்மை உடலானது அதை ஆளுவதும் நம் உயிர் ஆண்டவனாக இருப்பதும் ஆண்டு கொண்டு இருப்பதும் நமது உயிரே என்பதனை நாம் தெளிவாக்கிக் கொள்ளல் வேண்டும். ஏனென்றால் இது ஏன் அவசியம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த விஞ்ஞான உலகம் விஞ்ஞான அறிவு உலகம் முழுவதற்கும் பரவிவிட்டது. அமெரிக்காவில் அங்கு தீவிரவாதிகள் என்ன செய்தார்கள்? தன் மதத்தின் அடிப்படையில் மதத்தை உருவாக்க வேண்டும், மதத்தை பரப்ப வேண்டும் என்ற இத்தகைய தன்மை கொண்டும் தன் மதத்தை காட்டிய கடவுளே உண்மையான கடவுள் என்று இந்த உணர்ச்சி பூர்வமாக ஊட்டுகின்றனர். ஆனால் அதற்காக பல விமான பயிற்சிகளையும் கற்றுக்கொள்கின்றனர். தன் குடும்பத்தை காக்க பணத்தை வாங்கி குடும்பத்திற்கு செலவையும் கொடுத்து விடுகின்றனர். இனி குடும்ப கவலை இல்லை என்று எண்ணுகின்றனர். அதன் வெளிப்படி அதுல 300 பேருக்கு பக்கம் இருக்கும் விமானிகளை சேர்த்து. வேறு ஊருக்கு பயணமான அந்த விமானத்தில் எவனும் பயணி போல சென்று விமானம் ஓட்டும் இடத்திற்கு சென்று அவன் எதை குறிவைத்தானோ அந்த 100 மாடி மட்டும் கட்டடம், அதனை குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் இந்த விமானத்தில் மோதி இந்த விமானத்தில் உள்ள ஒரு அழிந்தனர் அவன் ஒருவனும் அழிந்தான். அந்த கட்டடமும் நுகர்ந்தது, அறிந்தது, அழிந்தது. அதில் உள்ள மக்கள் பல துயருக்கு ஆளானார். ஆகவே இதை போன்று அங்கு நடக்கும் அசம்பாவிதத்தை அந்த நிமிடமே நாம் டிவி வழியில் காண்கின்றோம். அதை நாம் கண்ணால் அதை உற்று பார்க்கும்போது அந்த உணர்வு அலையை நமக்குள் வருகிறது. அங்கு எப்படி அவசியப்பட்டனரோ, வேதனைப்பட்டனரோ, துயரப்பட்டனரோ அதையெல்லாம் நாம் பார்த்த பின் ஒன்று பயம் வருகின்றது, இப்படி செய்கிறார்களே என்று கொதித்தெழுகின்றது, வேதனைப்படுகின்றது. நாம் தப்பு பண்ணமா? உலகில் இன்று விஞ்ஞான அறிவார் எளிதில் அங்கு நடக்கும் சம்பவம் 10 நிமிடம் கூட இல்லை, 2-3 நிமிடத்திற்கு அலைகளாக படத்தி ஆண்டினாவளி வைத்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் நாம் பார்க்க முடிகின்றது. இப்ப எந்த ஸ்டேஷனில் வைக்கின்றோமோ அந்த ஆண்டினாவளி காற்றிலே கலந்துள்ளது. அதை கவர்ந்து அவன் பட அலைகளை வெளிப்படுத்துவதை கவர்ந்து நாம் அந்த பெட்டிக்குள்ளே காண்றோம். ஆனால் அதே உணர்வு நமக்குள் பதிந்த பின் நமது கண் ஆண்டினா இப்ப எந்த படத்தை அங்கு காட்டினரோ அதை உற்று நோக்கி நினைவெல்லாம் அங்கு சிதைந்து போன கட்டடத்தின் மேற்படுகின்றது. அவன் ஓலமிட்ட உணர்வுகளின் தன்மையில் சிதைந்து போன உடலையும் படம் வழி காட்டுகின்றன. ஆனந்தப்படுவதற்கும் கல்யாணத்திற்கு போனவனையும் கல்யாணத்தை வாழ்த்துவதற்காக சென்ற ஒரு அனைத்துமே அந்த விமானத்தை ஒட்டி சென்று ஒன்றும் அறியாத பாவிகள், அப்பாவிகள். இந்த பாவிகள் அத்தகைய நிலை செய்திருக்கிறது. அப்ப நாம் கண்ணுட்டு பார்த்த பெண் எத்தனை துயரம், எத்தனை பயம், எத்தனை நிலை, அதை நாம் நுகர்ந்தன் என்றால் அத்தகைய உணவின் உணர்ச்சிகளை ஊற்று அந்த அணுக்கள் விழுந்தால் நம்முடைய அணுக்களான அதனுடைய மலம் நாளடைவில் விளைந்து அதனுடைய மலம் நம் உறுப்புகளை பட்டால் சிறையும் தன்மை வருகின்றது. அல்லது நாம் எந்த வீரியத்தின் தன்மை வற்றமோ அது போல விஷக்கிருமிகள் நமக்குள் அதிகமாக உருவாக தொடங்குது. அதனுடைய மலம் நம் உடலில் கலக்கப்படும் போது உடலே அழுகல் வருகின்றது, குடல் புண் வருகின்றது, இதயத்தில் புண் வருகின்றது. இதே போல மற்ற நிலையை அந்த மலம் பட்ட பின் இது அழிந்தோடு அவன் எப்படி அழிந்தானோ இதே நம் உடல் உறுப்புக்குள் இதே மாதிரி செயல்கள் வந்துவிடும். நாம் தப்பு செய்யவில்லை, கட்டுகள் பார்த்தோம், உலகை அறிவித்தோம். இது தடைப்பது யாரு?